ஒவ்வொரு செயலுக்கும் பின்னணியாக சக்தி அல்லது ஆற்றல் என்ற ஒன்று நம்முடைய தேவை. அந்த ஆற்றல் இல்லாமல் எந்த ஒரு படைப்பும் உருவாவதில்லை. அந்த ஆற்றல் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்வும் நிகழ்வதில்லை. நன்மைக்கும் தீமைக்கும் சரி ஆற்றல் அவசியமாக இருக்கிறது. ஒரு பாக்டீரியா நுண்ணுயிர் கிருமியாக இருந்த போதிலும் சரி அதற்கும் ஒரு ஆற்றல் இருக்கிறது. நம்மை அது தாக்குவதற்கும் நம்மிலிருந்து நம்முடைய சக்தியை அது கிரகிக்கின்றது. அதனுடைய சக்தியை நம்முடைய கெட்ட சக்திகளை நம்முடைய உடலுக்குள் அது செலுத்துகின்றது. பின்னர் நோய்கள் உருவாகின்றன. சக்தி மிக அவசியமாக இருக்கின்றது. நம் இறைவனிடமிருந்து நாம் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நல்லறிவின் பகுதி இன்று முதலாக நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக அவசியமான தேவையாக நாம் கொள்ள வேண்டும். எனக்குள் நோய்கள் உருவாகின்றது என்றால் கெட்ட ஆற்றல்கள் என்னோடு இருக்கின்றன. நன்மைகளில் நான் வாழ்கின்றேன் என்றால் நல்ல சக்திகளோடு நான் இணைந்திருக்கின்றேன். உதாரணமாக எனக்கு கோபம் அதிகமாக இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் அந்த கோபத்திற்கென்ற ஒரு ஆற்றல் இருக்கின்றது, அடிக்கக்கூடிய சக்தி. பொறாமை கொள்கின்றேன் என்றால் ஒருவர் நன்றாக இருக்கின்றார் அதை பற்றி நான் பொறாமை கொள்கின்றேன் என்றால் அந்த கெட்ட சக்தி என்னையே அடித்துக் கொண்டிருக்கின்றது என்ற இருதயத்தை அலக்கடித்துக் கொண்டிருக்கின்றது. தூக்கமும் இல்லை பொறாமையின் காரணமாக. சக்திகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நாம் அதனை எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு அந்த சக்தி நம்மை இயக்கவும் ஆரம்பிக்கிறது. நமக்கு நோய்கள் வருகின்றன என்றால் கெட்ட சக்திகள் என்னை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பதன் காரணமாக என்னுடைய உடல் வலிமை இயற்கையாக சுகமான ஆரோக்கியமாக நான் வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய அந்த இயற்கையின் ஆற்றல் அடைக்கடிக்கப்பட்டு அது பலகீனப்படுத்தப்படுகின்றது. எனவே நான் தீய சக்திகளுக்கு இரையாக என்னை நான் அனுமதித்துவிட்டேன். குணங்களில் உங்களுடைய கேடுகள் இருக்கின்றன. உதாரணத்திற்கு கோபத்தையும் பார்த்தோம், ஆத்திரம் பொறாமை என்ற குணத்தையும் பார்த்தோம். இவ்விரண்டையும் மிகைக்கக்கூடியது பொறுமை என்ற குணம். அந்த ஒன்று இருக்கும் பொழுது நற்சக்திகள் அனைத்துமே நமக்குள் கிரகிக்கப்படுகின்றன. பொறுமையோடு ஒரு விஷயத்தை நான் பார்க்கும் பொழுது என்னுடைய தேவையாக எனக்கு தேவையானது எதுவோ அவ்வளவும் நன்மையானதாக இருக்கின்றது. எனக்கு தேவையில்லாதது அவ்வளவும் எனக்கு எதிராக இருக்கின்றது. எனக்கு மட்டுமல்ல பிறரிடமிருந்து நான் அதை அபகரிக்கவும் முற்படக்கூடிய இன்னும் கெட்ட சக்திகள் எனக்குள் உருவாகின்றன. யாரை பற்றிய கோபமோ மன வருத்தமோ ஆற்றாமையோ பகைமையோ விரோதமோ குரோதமோ அவனை அடிக்க வேண்டும், அவன் என் முன்பாக இருக்கக்கூடாது என்ற அந்த எண்ணம் இருக்கும் வரையில் கெட்ட சக்திகள் எனக்குள் அந்த ஆற்றலை பெருக்கிக் கொண்டிருக்கின்றன. என்னுடைய நல்ல சக்திகள் என் ஆரோக்கியத்திற்கு ஏற்புடைய சக்தி பலகீனம் அடைந்து கொண்டிருக்கின்றன. நான் கடுமையான வேதனைகளுக்குள் சிக்கியிருக்கின்றேன். என் உடல் அடிப்படையிலும் உள்ளத்தின் அடிப்படையிலும் பெரும் அவதிக்குள்ளாக இருக்கின்றேன். அதை கொண்டு நான் ஒரு வார்த்தை பேசினாலும் சரி அது கெட்டதாக கெட்ட விளைவுகளை ஏற்படுத்துமே தவிர நல்ல விளைவுகளை ஒருபோதும் ஏற்படுத்தாது. சபிக்கப்பட்ட ஒரு மனிதனாக நான் ஆவதற்கு முன்பாக நம்முடைய குணக்கேடுகளில் நாம் அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டி இறைவனே என்று திரும்புகின்றோம். குணங்களின் இறைவன் அல்ல, குணங்களின் கேடுகளை கொண்டிருப்பவன் ஷைத்தான். இந்த இரண்டு சக்திகள் இருக்கின்றன. இறைவனே என்று நாம் திரும்பும் பொழுது நன்மைக்காக திரும்புகின்றோம். அவன் ஆற்றல் மிக்கவன் என்பதற்காக திரும்புகின்றோம். அவனிடம் எந்த கேடும் கிடையாது, அவனுடைய வாக்கு உண்மையானது என்பதன் பக்கம் நான் திரும்புகின்றேன். அவனுடைய வாக்கு என்ன? நீங்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், சுகவேண்டும் அடையக்கூடாது. நீங்கள் என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் எனக்குள் நான் கெட்ட சக்திகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடாது என்று விரும்புவேனேயானால் மற்றவர்கள் துன்பப்படுவதை நான் விரும்பக்கூடாது, மற்றவர்கள் துன்பப்படுவதை நான் அனுமதிக்கவும் கூடாது. உங்களுடைய எண்ணத்தின் தூய்மை, நீங்கள் சமுதாயமாக வாழ்பவர்கள், தனியே நபர்களாக நீங்கள் வாழ்பவர்கள் இல்லை. அடுத்தவர்களுக்கு துன்பம் ஏற்படும் பொழுது மனம் கஷ்டப்படாமல் இருக்குமானால் கெட்ட சக்திகள் இருக்கின்றன. அடுத்தவர்களுக்கு துன்பம் ஏற்படும் பொழுது மனம் என்று சந்தோஷப்படுமானால் கெட்ட சக்திகள் மிஞ்சிவிட்டன. அதனை நானே மற்றவர்களுக்கு பிரேரிக்கும் பொழுது அவர்களுடைய மனதில் ஒரு ஆற்றமையோ அல்லது ஒரு துயரத்தை ஏற்படுத்துவேனேயானால் மிதமிஞ்சிவிட்டன கெட்ட சக்திகள். இனி என்னுடைய நல்ல சக்திகள் பலவீனம் அடையும், இப்பொழுது நான் நோய்வாய்ப்பட இருக்கின்றேன், என்னுடைய உறுப்புகள் ஒழுங்காக இயங்காது. நோய்களுக்கு காரணம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய மிக கெட்ட சக்திகள் மற்ற மனிதர்களை பற்றிய துயரங்களுக்கோ அவர்களுடைய கஷ்டங்களுக்கோ வேதனைகளுக்கோ கொஞ்சம் கூட மனம் இறங்கவில்லை என்றால் அவ்வளவு தூரத்திற்கு சைத்தானுடைய சக்திகள் நிறைந்துவிட்டன, கெட்ட சக்திகள் நிறைந்துவிட்டன. கெட்ட சக்திகள் என்ன? ஒவ்வொரு நல்ல சக்திக்கும் விரோதமானது, ஒவ்வொரு நல்ல குணத்திற்கும் விரோதமானது. சக்திகள் என்பது குணம் என்பதை அறிந்து கொண்டார்கள். பொறாமையையும் பார்த்தோம், கோபத்தையும் பார்த்தோம். கவலையில் என்னுடைய உயிர் சக்தி பாதிக்கப்படுமா இல்லையா என்பதை பாருங்கள். கவலை இருக்கும் காலமெல்லாம் நான் பலகீனம் அடைந்து கொண்டிருக்கின்றேன். மனதளவில் அது உடலிலும் சோர்வை கொண்டு வரும், ஒரு உற்சாகம் இல்லாத தன்மை ஏற்படுத்திவிடும், பசியும் அற்று போய்விடும். அதிலிருந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து எந்த ஒரு நன்மையும் கிரகிக்கப்படாமல் ஆகிவிடும். இந்த நிலையில் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பெரும்பாலும் ஒருபோதும் உங்களுடைய குணம் அதன் காரணமாக விளையக்கூடிய ஆற்றல், செயலாற்றல், சத்தியத்தை கொண்டு இயங்கக்கூடிய நன்மையின் பாகத்தில் உங்களை வைக்கக்கூடிய அந்த ஆற்றல் கெட்டுவிடாமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். குண நலன்களோடு அந்த நலன்கள் கெட்டுவிடுமானால் என்னுடைய குணம் கெட்டது, என்னுடைய ஆற்றல் கெட்டது. என்னுடைய குணம் கெட்டது, என்னுடைய கெட்ட சக்திகள் என்னை மிஞ்சியும். இப்பொழுது நாம் இறை ஆற்றலின் பக்கம் திரும்புகின்றோம். என் இறைவனே என்னை மன்னிப்பாயாக. என் இறைவனே என்னை மன்னிப்பாயாக, உன் ஆற்றலை கொண்டு உதவி செய் என்று கேட்கவில்லை, மன்னிப்பாயாக என்று கேட்கும் பொழுது மன்னிப்புக்கு ஒரு ஆற்றல் உண்டு என்பதை நாம் அறிய வேண்டும். அவனிடம் மன்னிப்பு கேட்கும் பொழுது நான் மன்னிப்பை கேட்கின்றேன், அந்த மன்னிப்பை கொண்டு யார் மீதெல்லாம் எனக்கு விரோதம் இருக்கின்றதோ, என்ன காரியம் எனக்காக செய்துவிட்டார்கள் என்று நான் தீர்ப்பு கூறி அந்த தீர்ப்பை மாற்ற முடியாது என்று இருக்கின்றேனோ, திருத்திக் கொள்ளுங்கள், மாறுங்கள், பிறரை மன்னித்து பழகுங்கள். மன்னிப்பு கேட்கும் பொழுது, அந்த மன்னிப்பை கொடுக்கும் பொழுது, அந்த மன்னிப்பிலிருந்து பிறருக்கும் நீங்கள் செலவு செய்ய வேண்டும். நான் மன்னிக்கவே மாட்டேன், நான் பெரிய ஆள் சொல்லிட்டு இருந்தால் செருப்படி விடும், போகமிடம் இல்லாம் இடிவும் வேதனையும் சொந்து விடும், மனம் இறங்க வேண்டும். யார் மனதையும் புண்படுத்தக்கூடிய அந்த தாங்கு இருக்கக்கூடாது. மற்றவர்கள் துன்பப்படும் பொழுது கேலி கிண்டல் பரிகாசம் செய்வதையும் விளக்காரம் செய்வதையும் நிறுத்திக் கொள்ள வேண்டும், பயப்பட வேண்டும். குணக்கேடுகள் நிரம்பி இருக்கின்றன, கெட்ட சக்திகள் நிரம்பி இருக்கின்றன. குணக்கேடுகள் கேடுகளை விளைவிக்கும், ஆரோக்கியத்தை கெடுக்கும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இறைவனம் திரும்பும் பொழுது என் இறைவனை நான் என்ன பாவம் செய்து என்னை மன்னித்துவிடு, மன்னிப்புக்கு என்று மாபெரும் ஆற்றல் மிக்க அந்த ஒரு சக்தியை நீங்கள் மேற்கொள்கின்றீர்கள். அழகான குண நலனுக்கான சக்தி. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். குண நலன்களை பேணிக் கொள்ளுங்கள். கெட்ட சக்திகளை நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் வளர்வது வேண்டாம். நற்குணங்கள், இறை குணங்களோடு நீங்கள் வாழ வேண்டும். அந்த இறை குணங்களை நீங்கள் வேண்டி பெற வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள். சைத்தான்கள் கூறுகின்றன, உங்களுக்கு உடல் நலமில்லை, காரணம் இந்த பாக்டீரியா, காரணம் இந்த வைரஸ். அந்த வைரஸுக்கு ஒரு சக்தி இருக்குது, அது என்னை பாதிக்கக்கூடிய சக்தி, கெட்ட சக்தி. அந்த கெட்ட சக்தியை நான் வரவழைக்கின்றேன். காரணம் இனம் இனத்தோடு சேரும் என்பதை ஞானங்களாக இறைவன் நமக்கு அறிவித்திருக்கின்றான். பன்றி பன்றியோட தான் சேரும், நாய் நாயோட தான் சேரும், மனுஷன் மனுஷனோட தான் சேரும், குரங்கு குரங்கினத்தோட சேரும். நீ நாயான்னு கேட்போம், நீ குரங்கான்னு கேட்போம், நீ மனுஷனான்னு கேட்போம், அப்பொழுதே நான் குண நலன் தவறிவிட்டேன். குணம் எப்பொழுது நடன்களிலிருந்து தவழ்கின்றதோ உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு நோயும் அதற்கு கீழானதுதான், சாதாரணமானது. குண நடனங்கள் கெடுவதை போன்று உடல் நலம் கெட்டுவிட்டது என்பதற்கு நாம் கவலைப்படுகின்றோமே, கவலைப்படுவதற்கு எதுவுமே இல்லை. குணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள், உடல் நலன் உங்களுக்காக வலுவடையட்டும், பலபடையட்டும், விருத்தியாகட்டும். மனதை விசாரமாக்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய மனதில் நெருக்கடிகள் வேண்டாம், பிறரை பற்றிய எந்த விதமான விரோதங்கள் வேண்டாம் என்று நீக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால். ஆனால் சைத்தானும் வாக்களிக்கின்றான், நீங்கள் அவர்களை இப்படியே விட்டால் அவர்கள் உங்களை மிஞ்சிடுவார்கள். கெட்ட குணங்களோடு வாடக்கூடிய ஒருவன் நல்ல ஆற்றலோடு இறைகுணங்களோடு வாடக்கூடிய நம்மை மிஞ்சிவிடுவான் என்பது உங்களுடைய எண்ணமாக இருக்கின்றதா? அப்படி ஏதேனும் நீங்கள் உங்களுடைய ஞானங்களிலிருந்து பெற்றிருக்கின்றீர்களா? நன்மை இறுதியாக உறுதியாக அது நிறைவேறும். தீமைகள் தானே அடியும் என்பதைத்தானே நாம் ஞானங்களாக பெற்றிருக்கின்றோம். தீமைகளை அடிக்க வேண்டிய அவசியமில்லை, தானே அடியும். கெட்டவன் தானே அடிவான் என்பதும் தெரியும். அவ்விதமாக இருக்கும் பொழுது எனக்கு ஒரு நன்மை வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் என்றால் நல்ல குணங்களில் வாடுங்கள். இன்னும் நன்மை அதிகமாக வேண்டும் என்றால் பிறரை பற்றிய உங்களுடைய துர் எண்ணங்களை, கெட்ட எண்ணங்களை நீக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய துர்ச்சகுணங்கள் உங்களுடைய குணங்கள் தான். துர்சகுணங்கள் குணங்கள் பெரும் சகுனியாக உங்களுக்கு மாறிவிட்டன, கெட்ட சக்திகளாக மாறிவிட்டன. உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் உங்களுடைய இறைவனுக்கும் தவிர வேறு எதுவும் நடையக்கூடாது. நற்குணங்களுக்கும் உங்களுக்கும் தவிர இறைவனை நான் அடைக்கின்றேன் என்றால் நற்குணங்களுக்காக அடைக்கின்றேன், அவனுடைய பாதுகாப்பு அவனுடைய ஆற்றலுக்காக அடைக்கின்றேன். அந்த ஆற்றல் உங்களை மன்னிப்பது இருக்கிறது என்றால் மன்னிப்புக்கு என்ற ஒரு ஆற்றல் இருக்கின்றது. அந்த ஆற்றல் உங்களை உள்ளத்தை தூய்மைப்படுத்தும். பிறர் குற்றங்களை துருவி ஆராய்வீர்கள். ஏனென்றால் நீங்கள் அவர்களை இழிவாக்கவும் படிக்கவும் அவர்களை வேதனைப்படுத்தவும் துன்புறுத்தவும் நீங்கள் தலைப்பட்டு விட்டீர்கள். இது உங்களுக்கு நிகழ்ந்தால் நீங்கள் விரும்ப மாட்டீர்கள், ஆனால் பிறருக்கு விரும்புகின்றீர்கள். நாம் நமக்கே ஒரு தீர்ப்பு செய்வோமேயானால் ஒவ்வொருவரும் தனக்கு கெட்ட குணங்கள் இருக்கின்றன என்பதை நிச்சயமாக அறிவார்கள். அந்த கெட்ட குணங்களுக்குரிய அந்த ஆற்றல், கெட்ட ஆற்றல், கெட்ட சக்தியானது உங்களை அறித்துக் கொண்டிருக்கிறது என்பதை இதுவரையில் அறியாமல் இருந்தீர்கள், இப்பொழுது அறிந்து கொள்ளுங்கள். எப்பொழுது அது உங்களை அதீதமாக பாதிக்கப் போகிறது என்றால், எப்பொழுது இதே குணங்களை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த குணங்களை கொண்டு பிறரை நான் எப்பொழுது அவன் தவறானவன் என்று நான் தீர்ப்பு செய்கின்றேனோ என்ற மனதில் அன்று நான் கெட்டுவிட்டேன். என்னுடைய கெட்ட குணங்களுக்கு நான் அன்று இறையாக ஆரம்பித்து அன்று நோயினுடைய ஆரம்பம். பிறருடைய குணக்கேடுகளை நீங்கள் அலசி ஆராயும் பொழுது அந்த வேதனைகளில் நீங்கள் ஆக இருக்கின்றீர்கள். அதுவரையில் எனக்கு நானே குற்றவாளியாக இருந்து கொண்டிருக்கின்றேன், இறைவன் மன்னிப்பவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். பிறரை நீங்கள் குற்றவாளியாக சித்தரிக்கும் பொழுதும் எண்ணம் கொள்ளும் பொழுதும் நிச்சயமாக இறைவன் தண்டிக்க ஆரம்பிக்கின்றான். அந்த தண்டனையானது எப்படி மன்னிப்பவனோ அதை போன்று தண்டிப்பதிலும் கடுமையானவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். எனக்கு என்று ஒரு நோய் வரும்பொழுது நான் பிறரை தீர்ப்பு செய்ததன் காரணமாக எனக்கு அந்த நோய் நிச்சயமாக உண்டு. அந்த நோய் முதலில் மனதை பாதிக்கும். கெட்ட எண்ணங்கள் மனதை பாதிக்கின்றது. அந்த எண்ணங்கள் உறுதியாக நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் பொழுது நான் பிடித்துடுவேன் என்று நம்பிக்கை கொள்ளும் பொழுது அந்த நம்பிக்கை என்ற அந்த ஆற்றல் உங்களை குணமாக்குகின்றது. டாக்டர்களிடம் செல்கின்றேன், மருந்துகளை வாங்குகின்றேன், சாப்பிடுகின்றேன், எதற்காக நோய் குணமாக வேண்டும்? எதற்காக டாக்டர்களிடம் சென்றீர்கள்? நம்பிக்கை அங்கிருக்கிறது. என்ன நம்பிக்கை இருக்கிறது? சுகமாக்குவார். அந்த சுகமாக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளுக்குள் இருக்கின்றது, இறைவனுடைய வாக்கு. அதனை நீங்கள் நம்பினீர்கள், அதன் காரணமாக சுகமானீர்கள். தவிர இவர் கொடுத்த மருந்துகள் நாள் கிடையாது. அதிலும் நீங்கள் பார்க்கிறீர்கள் எந்த டாக்டர் நல்ல டாக்டர், யார் சுகமாக இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையை வளர்ப்பதற்காக, இங்கு சுகமாக வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையை வளர்ப்பதற்காக நீங்கள் மனிதர்களில் தேடுகின்றீர்கள், யார் சிறப்பானவர் என்று. பிறகு நான்கு பேர் சொல்லிவிட்டால் நம்பிக்கை ஏற்படுகின்றது. இவரிடம் சென்றால் எனக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கக்கூடிய குணமாக வேண்டும் என்பது எனக்கு அது பாகம்படும், எனக்கு அது நன்மையாக அமையும் என்று நான் நம்புகின்றேன். இறுதியாக நான் உள்ளத்தில் இருப்பதை நம்புகின்றேன். டாக்டரை நம்பவில்லை, மருந்துகளை நம்பவில்லை, அவர்கள் வேலை செய்யவில்லை, இந்த நம்பிக்கை வேலை செய்கின்றது. நம்பிக்கைக்கு என்ற ஒரு ஆற்றல் இருக்கின்றது. குணத்திற்கு ஆற்றல் இருக்கிறது என்பதை நீங்கள் அறியுங்கள். அந்த குணநலன் எப்பொழுது கெட்டதோ ஆற்றல் போய்விட்டது. விஷங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் என்று எண்ணுகின்றீர்கள். மருந்துகள் என்பது விஷங்கள். அந்த விஷங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் என்று விரும்புகின்றீர்களே, உங்களுக்குள்ள ஆதாரம் என்ன? உணவு எனக்கு கெட்டது என்று கூறக்கூடியவன் மருந்துகள் உங்களுக்கு நல்லது என்று கூறுகின்றான். இது உள்ளத்தின் உணர்வுக்கு அழகான அந்த ஞானமிக்க எண்ணங்களுக்கு விரோதமாக இருக்கிறது என்பதை நாம் அறிய இயலாத அளவுக்கு குண நடக்கீடுகள் இருக்கின்றன. கெட்ட சக்திகளுக்கு உரிய ஆற்றல் குண நலன் கிடைத்திருப்பது மட்டுமல்ல, நன்மைகளை நம்புவதற்கு எந்த வழியும் இருக்காது. கெட்டதை பார்த்தால் இது சரி என்று கூறக்கூடிய அளவுக்கு அந்த ஆற்றல் மாறிவிடும். நலன் கெட்டுவிட்டது. அடுத்தவர்கள் துயரப்படும் பொழுது இங்கு மனம் இறங்க வேண்டும். ஆனால் மனம் ஆழ்ந்தடைகின்றது, நன்றாக வேண்டும் என்று கூறுகின்றது, இரக்கமற்று போய்விட்டது. எது கேடோ அது எனக்கு வேண்டும் என்று. அடுத்தவருடைய துன்பத்தில் நான் சுகமாக இருக்கின்றேன், மனம் அமைதியாக இருக்கின்றது, இப்போதான் மனசு நிம்மதியாக இருக்குது என்று சொல்லக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு தீமைகளை நன்மைகளாக எடுத்துக்கொண்டார்களோ அந்த அளவுக்கு எதனை அவர்கள் வெறுப்பார்களோ தனக்கு கேடாக அது அவர்களை நிச்சயமாக வந்தடையும். பெரும் குற்றவாளிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்தவர்களுடைய துன்பங்களில் மனம் அமைதியாக இருக்கின்றது, அடுத்தவர்களுக்கு வேதனைப்படுத்திய பிறகு மனம் அமைதியாக இருக்கிறது என்று எப்பொழுது நாம் கூறுகின்றோமோ அந்த நிலைப்பட்டிருக்கின்றதோ கேடுகள் நம்மை வந்து சுற்றிலும் அடைந்து கொண்டிருக்கும். நம்மை சுற்றிலும் கேடுகள் மேலும் 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 நிகழ்ந்து கொண்டிருக்கும். கெட்ட சகுனங்களாக நீங்கள் பார்ப்பீர்கள், உள்ளத்தில் அச்சமும் ஏற்படும். உங்களுக்கான எச்சரிக்கை வந்துவிட்டது. அது உங்களை சுற்றிலும் நிகழ்ந்து சமீபமாக ஆகி உங்களை அடைந்த தீரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் என்று அஞ்சிக் கொள்ள வேண்டும். நம்முடைய குணநலக் கேடுகள், டாக்டர்கள் வேண்டுமா இறைவன் வேண்டுமா என்று கேட்டால் இறைவன் வேண்டும் என்று கூறுவீர்கள். எதற்காக என்று கேட்கும் பொழுது அவன் குணமாக்குவான், எப்படி குணமாக்குவான்? மன்னிப்பை கொண்டு. குணத்தில் ஆற்றல் இருக்கின்றது. நற்குணங்களில் நல்ல ஆற்றலும், தீய குணங்களில் கெட்ட ஆற்றலும். நான் பிறருக்கு நன்மைகளை மட்டும் விரும்புகின்றேன். இன்று உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் நற்குணங்களை கேளுங்கள், அதாவது இறை ஆற்றல் முழுமையாக நீங்கள் கேட்கின்றீர்கள். யாரை நான் இழிவுபடுத்த வேண்டும், வேதனைக்குள்ளாக்க வேண்டும் என்று விரும்புகின்றேனோ அவர்கள் தங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புவார்களானால், என்னை மன்னிப்பவனே, நான் எனக்கு எதிராக பல சக்திகளை உருவாக்கிவிட்டேன். என் கேள்வியின் காரணமாக நீயே என்னை மன்னிப்பவன். உனக்கு நிகராக மன்னிப்பவனும் உனக்கு நிகராக தரணையாளனும் இல்லை, ஏற்றுக்கொண்டேன், என்னை மன்னிப்பாக என்று கேட்கும்போது நிச்சயமாக இறைவனுடைய உதவி உங்களுக்கு வருகிறது. அவன் மன்னிப்பவன் தான், இறைவனுடைய ஆற்றலில் மிகப்பெரும் ஆற்றல் மன்னிப்பவன். அந்த மன்னிப்பவனிடம் நாம் திரும்புகின்றோம், என்னை மன்னிப்பவனே என்று. உங்களுடைய இறைவனுடைய பெயர் மன்னிப்பவன், அதை கொண்டு அழைத்தால் தவிர உங்களுக்கு உங்களுடைய இறைவன் இல்லை என்று அறியுங்கள். உங்களிடம் இருக்கிறது என்ன தேவை என்பதை. என் குற்றங்களுக்காகவும் என் பாவங்களுக்காகவும் நான் இப்பொழுது அனுபவிக்கின்றேன். தெளிவாக நாம் அறிய வேண்டும், என்னுடைய குற்றங்கள் என்னுடைய தேவைகளுக்கு விரோதமானது, என்னுடைய தேவை குணம், அந்த குணத்துக்கு விரோதமான குணங்களை நான் வைத்துக் கொண்டிருக்கின்றேன். அதற்கென்று சக்தி இருக்கின்றது. அந்த சக்தியின் அடிப்படையில் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நன்மையும் என்னுடைய வாழ்க்கையுடைய தீமைகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அடுத்தவர்களுடைய வேதனையில் உங்களுடைய வாழ்க்கை சுகமாக இருக்கிறது என்று ஒருபோதும் எண்ணாதீர்கள். கெட்ட பாதையை தேர்ந்தெடுத்துக் கொண்டோம், நமக்கே கேடான பாதையை தேர்ந்தெடுத்துக் கொண்டோம், நமக்கும் நம் குழந்தைகளுக்கும் கேடான பதவி தேர்ந்தெடுத்துக் கொண்டோம். நம்முடைய செல்வங்கள் அனைத்துமே கெட்ட சக்திகள் இணைந்துவிட்டன. பழிவாங்குதல் இல்லை என்றால் அவர்கள் உங்களை மிகைத்துவிடுவார்கள் என்று சைத்தான்கள் கூறும். அவ்விதமாக இல்லை. மன்னிப்பை கொண்டு நீங்கள் வாடுங்கள். அவர்களை மன்னிப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுடைய மன்னிப்புக்காக நீங்கள் குணநலன்கள் மாறுவதற்காக தேடுங்கள். நான் மாற வேண்டும் என்று என்னுடைய குணநலன்கள் மாற, என்னுடைய குணநலன்கள் கெட்டுவிட்டது, அது மீண்டும் எனக்காக நிலைப்படுத்தப்பட வேண்டும், அந்த நற்குணங்கள் எனக்குள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புங்கள். அந்த விருப்பம், அழகான விருப்பம் உங்களுடைய மிக அழகான உணவாக, உள்ளத்திற்கு ஊட்டமிக்க உணவாக இருக்கின்றது. நற்குணங்கள் அனைத்துமே மறைவான சக்திகள், கெட்ட குணங்கள் அனைத்துமே மறைவான சக்திகள். இந்த இரண்டு சக்திகள் இருக்கின்றன. இந்த இரண்டு சக்திகளுடைய விளைச்சல்கள் சுகமாகவும் வாழ்கின்றீர்கள், அதே சமயத்தில் உங்களுடைய துன்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். யாரொருவரும் துன்பத்தோடு இன்பத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தவிர முழுமையான இன்பத்தை கொண்டு யாரும் வாடவில்லை. முழுமையான துன்பத்தை கொண்டு வாடவும் இறைவன் விடவில்லை. இதற்கு காரணம் கருணையாளன். மன்னிப்பினுடைய மிக உச்சகட்டம் கருணை. இன்னும் இன்னும் மன்னிப்பவன், மன்னிப்பது மட்டுமல்ல உங்களுடைய நன்மைகளையும் சேர்த்தளிக்கின்றேன். நீங்கள் செய்த தீமைகளை நீக்கிவிட்டு அந்த தீமைகளின் விளைச்சல்களையும் நீக்கி நன்மையை கொண்டு வந்து அந்த நன்மையை விளைச்சலில் வாழ வைக்கின்றேன். நான் வாழவில்லை, வாழ வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய இறைவனை உங்களுடைய உள்ளத்தில் தாங்குங்கள். இறை குணங்கள் தான் இறைவன், நற்குணங்கள் தான் உங்களுடைய இறை சக்தியாக இருக்கின்றது. சக்தியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும், ஆற்றல் உங்களுக்கு வேண்டும். ஒரு உருவத்தை வைத்துக் கொண்டு இது இறைவன் என்று கூறாதீர்கள். வெளிப்படையான சக்தி கூட கிடையாது, பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது, பேசவும் செய்யாது. ஆனால் உள்ளத்தில் இருப்பது உங்களை அடக்கும் அடக்கியாளக்கூடியதாக இருக்கின்றது. நீ தவறு செய்திருக்கின்றாய் என்று அடக்கியாளக்கூடியதாக இருக்கின்றது. தவறு செய்யும் பொழுது, தவறான பேச்சை பேசும் பொழுது, ஒருவருடைய மனதை நோகரிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை நான் எனக்குள் உருவாக்கி பேசுகின்றேன், பேசும்பொழுது இது தவறாக இருக்கிறது என்ற ஒரு உணர்வு உணர்த்தப்படாமல் அதனை நாம் பதிவு செய்வதில்லை எனக்கு எதிராகவே. யாரொருவரும் தவறு செய்யும் பொழுது அந்த தவறை அவர்களுக்கு உணர்த்தப்படாமல் அவர்கள் செய்வதில்லை. அது பேச்சோ செயலோ எண்ணமாக இருக்கட்டும், பார்வையாக இருக்கட்டும், தவறு என்பதை அவர்கள் அறிவிக்கப்படாமல் அவ்வளவு நெருக்கமாக உங்களுடைய குணநலன் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி குணநலன்களுக்கு இறைவனாகிய அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை அறிவிக்கின்றான், நீங்கள் உங்களுடைய குணநலன்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று. பிரார்த்தனை அனைத்துமே எனக்கு சுகமாக்கி கொடு என்பதில் உங்களுக்கு பிரார்த்தனை கிடையாது, இறைவனுடைய கோபம் அதிகரிக்கும். என்னுடைய குணத்தை நீ சுகமாக்கிக் கொடு, நற்குணங்களில் என்னை ஆக்கிக் கொடு. அப்படியானால் முதலில் இருக்கக்கூடிய மிக அழகான நற்குணம் மன்னிப்பு. யார் மீதெல்லாம் உங்களுக்கு வெறுப்பு இருக்கின்றதோ அந்த வெறுப்பை நீக்கங்கள், உங்களுடைய குணங்கள் சுகமாகும், உங்களுடைய உடல்நலம் சுகமாகும். சுகமாவது மட்டுமல்ல, உங்கள் உடல்நலம் உறுதிப்படும். ஆனால் நாம் அவ்வளவு கெட்ட சுற்றிகளாலும் சைத்தான்களால் பிடிக்கப்பட்டிருக்கின்றோம். குணத்தை பற்றி கவலையே கிடையாது, இப்பொழுது நான் வாழ வேண்டும், உடலுக்கு உள்ள சுகங்களோடு வாழ வேண்டும், உடல் இச்சைகளோடு வாழ வேண்டும், உடலுக்கு தேவையான அனைத்து சுகபோகங்களோடும் வாழ வேண்டும், உடல் ஸ்பரிசங்களில் வாழ வேண்டும். கண்ணுக்கு தெரியக்கூடியது, காதுகளுக்கு கேட்கக்கூடியது, கைகள், நாக்கு, இப்படி இந்த 5 புலன்களுக்கு எவ்வளவு அதிகமாக அதனுடைய சுகத்தை கொடுக்க முடியுமோ, தாங்க முடியாத அளவுக்கு அந்த சுகத்தை கொடுக்கின்றோம். எல்லாவற்றுக்குமே ஒரு அளவு உண்டு, அந்த அளவு எடையை நாம் மீறுகின்றோம். மனம் என்ற ஒன்றை விட்டுவிட்டு உடல் பக்கம் சார்ந்து உடல் ரீதியான சுகங்களுக்கு, இந்த 5 புலன்களுக்கு மட்டுமே நான் சுகத்தை தேடும் பொழுது அவ்வளவு கெட்ட குணங்களும் உருவாகும். சாப்பிட்றது இவ்வளவுதான் வயிறு, அது கூட சாப்பாடு. எல்லா உணவுமே எனக்கு வேணும்னு ஆசைப்பட்ட குணக்கேடு. ஒருவருக்கு பசி என்று வரும் பொழுது அவருக்கு உணவு கொடுத்து விட்டால் எனக்கு உணவு குறைந்துவிடும் என்று எண்ணுகின்றோம். குணநலக்கேடு. குணநலன்களில் நான் வாழ்வதற்கு என்னுடைய தேவை, என் மனசாட்சியத்தின் அடிப்படையில் நான் வாழ வேண்டும். எந்த அளவுக்கு நமக்கு கேடு நிறைவேறுகிறது என்பதை இப்பொழுது நீங்கள் கவனியுங்கள். உங்களுக்கு உணவு வேண்டுமா அல்லது பணம் வேண்டுமா? உங்களுடைய பதில், பணம் வேண்டும். அதற்கு காரணம், பணம் இல்லாமல் ஏது உணவு? உணவுக்கு தேவையானதெல்லாம் என்ன? பணத்திற்கு தேவையானதெல்லாம் என்ன? பணத்திற்கு தேவையானது உங்களுடைய உடல், உங்களுடைய அடிமைத்தனம், உங்களுடைய உழைப்பு. பிறருக்காக நீங்கள் வாழ வேண்டும், பிறருக்கு நீங்கள் உடல் ரீதியாக அவர்களுடைய சுகங்களை கொடுக்க வேண்டும், அந்த சுகத்திற்குரிய பொருள்களை நீங்கள் தயாரிக்க வேண்டும். உடல் சுகங்களுக்காக மட்டுமே நீங்கள் உங்களுடைய உடலை வருத்தி அந்த பணத்தை சம்பாதிக்க வேண்டும். ஒருவருடைய உள்ளத்திற்காக நீங்கள் உழைக்க முடியுமா என்று கேட்டால், இல்லை. குணங்களை கொண்டு அந்த குணத்தை நான் கொடுக்க முடியும். வெறும் உடல் சுகத்திற்காக வேண்டி ஒருவருக்குள் உழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், ஒரு உடல் சுகத்திற்கு இன்னொருவர் பயன்படுகின்றீர்கள். இதைவிட ஒரு கெட்ட வழிபோக்கு என்ன இருக்க முடியும்? மானங்கெட்ட வழிபோக்கு என்ன இருக்க முடியும்? இதனை நாம் உலக அளவில் பரப்பிவிட்டோம். உங்களுக்கு தொழில் முக்கியம், வருமானம் முக்கியம், அதை கொண்டு சாப்பிடுங்கள் என்று. இது உங்களுடைய பணத்திற்கான தேவை. உணவிற்கான தேவை என்ன? மண்ணுக்கு உயிர் வேண்டும், அதன் மீது குளிர்ந்த காற்று வேண்டும், அதன் மீது தண்ணீர் வேண்டும், அதன் மீது வெளிச்சம் வேண்டும். இந்த தேவைகளில் ஏதேனும் ஒன்றே நீங்கள் படைக்கூடியவர்களாக இருக்கின்றீர்களா? அந்த படைப்பில் உங்களுக்கு ஏதும் கூட்டு உண்டா கேட்கின்றார்கள் இவர்கள். ஆம், நாங்கள் விவசாயம் செய்கின்றோம். இத்தனோன்ற அளவுக்கு புல்லை முளைக்கிறதுக்கு, அதில் ஒரு தானிய மணி வைக்கிறதுக்கு நீங்கள் செய்கிறீங்களா? அது அந்த ஒரு கொட்டையை வடிக்க செஞ்சு அதுலேருந்து அதனுடைய கதிர்கள் வந்து அதில் தானிய மணிகளை கோர்த்த நீங்களா? அதுக்கு உயிரோட்டம் கொடுத்த நீங்களா? நிலத்தை நான் உழுதேன், அதுக்கப்புறமா தண்ணி பாய்ச்சினா வேற என்ன செஞ்சீங்க? அறுத்து சாப்பிட்டீங்க அவ்வளவுதானே, முளைக்க வச்சது வளைய வளர வச்சுதான் யாரு? அந்த அறிவையும் கொடுத்தது யார்? என்ன செஞ்சு முடிச்சாச்சு மழை வரல என்ன செய்வீங்க? நாங்கள் பூமியிலேருந்து நீரை இறைச்சிப்போம், பூமியில தண்ணி வச்சு போச்சு என்ன செய்வீங்க? கடவுள் விட்ட வழி. அதுக்கு மாதிரி சொன்னேன்னா இவ்வளவு தூரத்திற்கு வந்த பிறகுதானா கடவுள் என்ற வார்த்தை வர வேண்டும்? இந்த நாசமாய் போன மனிதர்களை நாம் பின்பற்றும் வரையில் நம்முடைய அறிவுக்கு வந்த கேடு அலைக்கழிக்கும். அலற்றிக் கொண்டிருக்கக்கூடிய முழங்கல்களும் முக்கல்களும் இன்னும் முடியவில்லையே என்ற அந்த ஒரு ஆதங்கமும், நமக்கு வாழ்க்கை இதுதானா என்ற தரித்திரத்தை தன்மீதை சுமத்தி கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை தவிர நாம் வேறு எதனை எதிர்பார்க்கின்றோம்? இறைவனுக்கு நாம் நன்றியோடு வாழ வேண்டும், இறை குணங்களுக்கு நன்றியோடு வாழுங்கள். அதை இறைந்து பெற வேண்டிய மாபெரும் பொக்கிஷங்கள், அந்த இறை குணங்கள் நற்குணங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒவ்வொரு குணமும் மாற வேண்டும். எதனை வடிகேடு என்று பார்க்கின்றோமோ அந்த வடிகேடை நிறுத்திக் கொள்ளுங்கள். உணவு பணம் என்று இரண்டில் பணம் வேண்டும் என்று பணத்தை கொண்டுதான் உணவு வாங்க வேண்டும். இவ்வளவு மாபெரும் ஆற்றலை சூரியனை முளைக்கு வாங்கிவிடுவேன் பணத்தை கொண்டு, மேகத்தை முளைக்கு வாங்கிவிடுவேன், காற்றையும் முளைக்கு வாங்கிவிடுவேன், மண்ணுக்கு உயிரையும் முளைக்கு வாங்கிவிடுவேன், பிறகு அதில் நான் முளைப்பேன். இதுதான் பணம், பணத்தை கொண்டு உணவு வாங்குகின்றேன் என்று சொல்லும் பொழுது அர்த்தம். அப்படியா? இந்த நாசமாய் போன மனுஷனுடைய அறிவுக்கு இவ்வளவும் இருக்கின்றதா? இவற்றை எல்லாம் படைக்கூடிய சக்தி இருக்கின்றதா? சூரியனையும் சந்திரனையும் இரவையும் பகலையும் மாறி மாறி வளர்ச்சி செய்யக்கூடிய சக்தியையும், மண்ணுக்கு வளம் கொடுப்பதையும், வானிலிருந்து அந்த குளிர்ச்சியை இறக்குவதையும், அந்த குளிர்ச்சியிலிருந்து அந்த உயிரோட்டத்தை கொடுப்பதையும் இவ்வளவும் இவர்கள் செய்கின்றார்களா? இவ்வளவு அவசியமா இல்லையா? இதில் உங்களுக்குள்ள பங்கு என்ன? ஒன்றுமே கிடையாது. இந்த பெருமைக்கு இறைவனுடைய கூலி நீங்கள் அறுவடை செய்வதற்கு முன்பாக அதனை நான் வெள்ளத்தை கொண்டு அடிக்கின்றேன். நீங்கள் உழுது முடித்த பிறகு உங்களுக்கு விளைச்சலுக்கு முன்பாக வானத்தை வற்ற செய்கின்றேன், பூமியையும் வற்ற செய்கின்றேன். இப்படி உங்களின் நிலை என்ன? படைப்பாளனே என்று திரும்புங்கள். படைக்கும் சக்தி உடையவனே என்று திரும்புங்கள். இப்பொழுது முழுமையாக அவன் ஒருவனுக்கு மட்டுமே உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் சமர்த்தியுங்கள். உங்களுடைய அறிவை உங்களுடைய சிறப்பாக்குங்கள். எனக்கு பெருமை என்று ஒன்று கூடாது. எனக்கும் சக்தி இருக்கிறது, நான் படித்தவன், ஆற்றல் மிக்கவன் என்று கூறுகின்றீர்கள். அடிக்கும் சக்தியை தேவை உங்களுக்கு கிடையாது. உங்களுடைய சக்திகளை எல்லாம் கொண்டு, அணு சக்திகளை எல்லாம் கொண்டு மூன்றாம் உலகப் போர் ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு பாக்கி இருக்கின்றது. உயிரை, ஒரு உயிரை வாழ வைக்கக்கூடிய சக்தி, ஒரு உயிரை படைக்கக்கூடிய சக்தி உங்களிடம் இல்லை. அணு ஆற்றலை கொண்டு உலகத்தையே அழிச்சிருவேன், ஆனால் அந்த அணு ஆற்றலை கொண்டு ஒரு டியூபை தேடி வைத்து காசு தரம் கேட்கும். பணம் இல்லை, எனக்கு அடிக்கக்கூடிய சக்தி இருக்கத்தை விட உங்களுக்கு ஒரு ஆற்றல் கொடுக்கக்கூடிய, ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய, ஒரு மின்சாரத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு மின் உற்பத்தி கிடையாது. ஆனால் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்ற உலகத்தை அடிப்பதற்காக வேண்டி இந்த மின்சாரமும் சரி வெப்ப சக்தியுடையது. வெப்பம் உங்களை பலகீனமாக்கும், குளிர்ச்சியானது வெளியில் இருக்கக்கூடிய அந்த சக்தி. ஆனால் நாம் இதை கொண்டு பெருமைப்படும் பொழுதெல்லாம் இதனுடைய தீமைகளில் வாழ வேண்டும். இதனை வெறுக்கும் பொழுது இதை உபயோகித்த நிலையில் நான் அந்த நன்மையை கொண்டு வாழ்வேன், இது எனக்கு எந்த விதமான தீங்கையும் ஏற்படுத்தாது. காரணம், நன்மையை நான் அதிகமாக மனதில் கொண்டிருக்கின்றேன், அந்த வெளிச்சத்திற்கு இணையாக இது இல்லை என்று இதனை தரித்திரம் படித்த கண்டுபிடிப்பு என்று கூறி நான் உபயோகிக்கின்றேன். என்னை ஒன்றும் செய்யாது, செய்ய முடியாது. ஏனென்றால் நல்ல சக்திகள் நிரப்பமாக இருக்கின்றன, சத்தியத்தை கொண்டு வாழக்கூடிய அந்த சக்தி நிரப்பமாக இருக்கிறது. எண்ணத்தின் மீது சத்தியமாக ஆற்றல் மிக்கது. ஒவ்வொரு குணங்களும் கேடுக்கும் உங்களுக்கான ஒரு பெரும் பாதிப்பும் வேதனையும் உங்களுக்காக காத்திருக்கிறது. மனிதர்களை பின்பற்றாதீர்கள். மனிதர்களை பின்பற்றுவதும் கெட்ட சக்திகள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாபெரும் கெட்ட சக்தி சைத்தானை பின்பற்றுவதும் ஒன்றுதான். உள்ளத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தை பின்பற்றுங்கள். உங்களுக்கு என்று பிரத்யேகமாக தனியாக உங்களுடைய இறைவன் உங்களோடு இருக்கின்றான். அந்த சத்தியத்தை விளக்குபானும் அவன் தான். இப்பொழுது உங்களிடம் கெட்ட சக்திகள் வேண்டாம் என்ற அந்த ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது, அதனை நிச்சயமாக இறைவன் அறிவான். அந்த கெட்ட சக்தி வேண்டாம் என்று கூறும் பொழுதே உங்களுடைய நோய்களும் உங்களுடைய துன்பங்களும் உங்களுடைய அலைக்கழிப்புக்கான நாளைய வாழ்க்கையினுடைய கெட்ட செய்திகளும் இன்று மறக்கடிக்கப்படுகின்றன. அதற்கு பதிலாக நல்ல சக்தி இறைவனிடமிருந்து உங்களுக்கு நல்வாழ்க்கை இருக்கிறது என்பது உங்களுக்காக உணர்த்தப்படுகின்றது. அந்த உணர்வில் நீங்கள் இப்பொழுது அமைதியாக இருக்கின்றீர்கள். இந்த அமைதி நாளைய வாழ்க்கையினுடைய அழகான ஒரு இறை ஆற்றல் மிக்க வாக்கின் உண்மை நிகழப்போகிறது என்பது சத்தியம் என்று எனக்கு அமைதியும் நிம்மதியும் இருக்கின்றது. ஒவ்வொருவரும் தனித்தனியே முறையே அவரவருடைய இருதயத்தின் மீது நிலை கொண்டவர்களாக நாளைய வாழ்க்கை இறைவனிடமிருந்து எனக்காக வரவேற்கக்கூடிய நற்குணங்களை கொண்டு அமைய இருக்கின்றது. அந்த நற்குணங்கள் அனைத்தும் வானங்களிலிருந்து பூமி வரையில் இயங்கக்கூடிய அவ்வளவு சக்திகளும் எனக்குள் இருக்கின்றன. இறைக்கூடிய அந்த சக்தி முதலாவதாக உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விரோதங்களையும் குரோதங்களையும் நீக்குங்கள். நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய வம்சங்கள் அழகாக உங்கள் கண் முன்பாக வளர வேண்டும், கண் குளிர்ச்சியாக நீங்களுடைய வாழ்க்கை அமைக்க வேண்டும் என்றால் முதலில் அந்த கோபத்தையும் வெறுப்பையும் பிறரை பற்றிய கெட்ட எண்ணம் வைத்திருக்கின்றனமே அதனை நீக்குங்கள். யாரை பார்த்து நீங்கள் முகம் திருப்புகின்றீர்களோ அவர்களோடு முகமடல பேசுங்கள். இன்று இந்த நிலைமையை நீங்கள் மேற்கொள்ளாவிட்டால் டாக்டர்களையே தரிசனங்களையே முகம் பார்க்க வேண்டும். காலையில் எந்திரிச்சதும் தரிசனம் பிடிச்ச மருந்து, அதுக்கப்புறமா தரிசனம் பிடிச்ச அப்பாயின்மெண்ட்டு டாக்டர்கள் பார்க்கணும், அதுக்கப்புறமா இந்த பணத்தை அந்த தரிசனத்துக்கு கொடுக்கணும், அதை கொண்டு விஷத்தை விலைக்கு வாங்கணும், உணவுக்கு பச்சையும் போடணும், இதை சாப்பிட்டு நான் நல்லா இருக்கேன். ஒரு அணுவளவு அறிவு நமக்கு இருந்தால், அறிவு என்பது ஆற்றல், ஆற்றல் என்பது நன்மை, நன்மைக்குரிய அறிவு அந்த பாதை நமக்கு இருந்தால் இந்த வகையில மனிதர்கள் கொள்ளக்கூடிய கூப்பாட்டுகளையும் போயே ஆக வேண்டும் என்று அவர்கள் சட்டங்களையும் ஏற்றிக்கொண்டு பின்னர் அதனையே உறுதியாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டி அவர்கள் உங்களுக்காக அவ்வளவையும் இலவசமாக தருகின்றேன் என்று கூறுகின்றார்கள். உங்களுக்காக மருத்துவ அட்டைகளும் கொடுக்கின்றேன் என்று கூறுவார்கள். என்னென்ன வழி இருக்கின்றதோ அவ்வளவையும் கொண்டு விஷத்தை உங்களுக்குள் பரப்புவதற்காக வேண்டும். இதே உடைய நினைவு சுத்தமாக அற்றுப்போய் நாளைய வாழ்க்கைக்கு இன்று நான் என்னை பாதுகாத்துக் கொண்டேன் இந்தெந்த மருத்துவ முறைகளை கொண்டு என்று பெரும் படைகளாக திறந்திருக்கின்றனர். நமக்கு இறைவனுடைய நற்குணங்களுக்கு விரோதமாகவும் இறைவன் உங்களுக்காக அமைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய அழகான அந்த இறை ஆற்றல் மிக்க ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மனதின் ஆரோக்கியமும் உடலின் ஆரோக்கியத்திற்கும் ஏற்புடைய அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டி இறைவன் எதனையெல்லாம் அமைத்திருக்கின்றன அவ்வளவே மறந்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றமே இந்த வாழ்க்கையிலிருந்து இன்று நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டி இறைவன் பக்கம் திரும்புங்கள். நிச்சயமாக இறைவனும் வாக்களிக்கின்றான். நீங்கள் செய்வது தவறு. தவறு செய்யும் பொழுது தவறினால் விட வேண்டும், விழுந்தால் அடிபட வேண்டும். அடிபட்டால் அதனுடைய வேதனையில் வாழ வேண்டும். ஒரு குறித்த காலத்தவணையில் அந்த வழி நீங்கும். பின்னர் நீங்கள் ஒழுங்காக நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு குறித்த காலத்தவணையின் மீது அந்த சுகமானது உங்களுக்கு கிடைக்கின்றது. இப்பொழுது ஓட முடியாது, ஆட முடியாது, பொறுமையோடு இருக்க வேண்டும் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. பொறுமை உங்களுடைய வாழ்க்கையினுடைய பெரும் கேடுகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும். அவசரம் இருக்கக்கூடிய நன்மைகளையும் தவற செய்யும். ஒரு சாதாரண ஒரு பேப்பர் கூட இருக்க முடியாது, நடுங்கி தவறிக்கிற உங்களுக்கு ஒன்று. எப்படி உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும்? எண்ணம் உறுதியாக இருக்க வேண்டுமென்றால் சத்தியத்தின் மீதும் அடகின் மீதும் நிலைத்திருக்கட்டும். உங்களுடைய இறைவன் உங்களுக்கு கூறுகின்றான், நிச்சயமாக ஷைத்தான் வாக்களிப்பதெல்லாம் வெறும் ஏமாற்றத்தை தவிர அந்த நிமிட பொழுதுக்கு உங்களுக்கு ஒரு மாயை காட்டிவிட்டு பின்னர் அது கெட்ட விதமாக உண்மையான அதனுடைய சாயலை காட்டுமே அந்த நாளில் நீங்கள் துன்பப்படுவீர்கள். ஆனால் நாளைய வாழ்க்கையை பற்றி மறக்கடிக்க செய்து இன்றைய நாளின் போதையை உங்கள் ஆக்குவதற்காக வேண்டி உங்களுடைய உணர்ச்சிகளில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். உணர்ச்சிகள் அவ்வளவும் அமைதிக்கும் நிம்மதிக்கும் நேர் விரோதமானது. உங்களுக்கு கோப குணம் இருக்கின்றது, அதில் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கின்றன. உங்களுடைய ஆற்றல் கெட்ட ஆற்றல் அதிகரித்து உங்களுக்குரிய நல்ல ஆற்றலை இறை ஆற்றலை நீக்கிவிடும். கோபம் என்பது அடிக்கக்கூடிய சக்தியாக இருக்கின்றது. என்ன வேண்டும்? அமைதியடையுங்கள், கொஞ்சம் பொறுமையும் இருக்கணும். நான் அவசரப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன், பொறுமையும் மேற்கொள்ளுங்கள், அமைதியடையுங்கள், அவசரம் வேண்டாம். நான் பொறாமைப்படுகின்றேன், வேண்டாம். அது உங்களுடைய உள்ளத்தில் மிக பெரும் நெருப்பு பெடம்பாக உள்ளத்தை வேகரித்து செய்துவிடும். அவர்கள் நன்றாக இருப்பது போன்று நீங்களும் நன்றாக இருங்கள். உங்களுக்கு இறைவன் இருக்கின்றான், ஒவ்வொருவருக்கும் அந்த சக்தி தேவையாக இருக்கின்றது. பெரும் துன்பங்களில் ஆகும் பொழுது நீங்கள் மன்னிப்பை தேடுவீர்கள், சுகமாக்க என்று கேட்க மாட்டீர்கள், சுகமாகாது, ஆகவில்லை, என் பாவங்களை மன்னித்துவிடு என்று அப்பொழுது நன்றறிவு திரும்புகிறது. எப்பொழுதெல்லாம் நீங்கள் இறைவனிடம் கேட்கின்றீர்களோ எனக்கு சுகமாய்க்கொள்ளும் என்று சுகமாகுவதில்லை. காரணம், நீங்கள் உங்களை உள்ளத்தில் கேட்கவில்லை, உள்ளத்தை விட்டு வெளியேறி நீங்களாக ஏற்படுத்தி கொண்ட உங்களுடைய கற்பனைகளை நீங்கள் தெய்வங்கள் என்று எண்ணிக்கொண்டு சொல்கின்றீர்கள். அந்த தெய்வங்களுக்கு கண்களும் காதுகளும் வாயும் வைத்திருப்பீர்கள். அது பேசாது என்பது தெரியும், அது கேட்காது என்பது தெரியும். காரணம், நீங்கள் படைத்தது. உயிரளிப்பவன், உயிரை படைப்பவன், ஆற்றல் மிக்கவன். அந்த இறை உணர்வோடு நீங்கள் அவனை அடையுங்கள். அவனை எவருக்கானும் பார்க்க முடியாது. உயிரளிப்பவனை பார்க்க முடியுமா என்று கேட்டால், உயிரை பார்த்தாலே உயிரளிப்பன் யாரும் தெரியும். உயிரையே பார்க்க முடியாது. உயிரளிப்பவனை எப்படி பார்க்க முடியும்? அவன் என்று கூறும் பொழுது உருவமாக கற்பனை செய்யாதீர்கள். உங்களுடைய உள்ளத்தினுடைய மாபெரும் ஆற்றலாக அவனை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அவன் உங்களுக்கு வேண்டும், அவனை வெளியில் வீசுகிறார்கள். உங்களுடைய உள்ளம்தான் அவனை பற்றி சிந்திக்கின்றது. அவன் தன்னுடைய சிந்தனையை தன்னை பற்றி அறிவிப்பது உங்களுடைய உள்ளத்தின் உணர்வாக. அந்த உணர்வை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். ஒரு தப்பா பேசும்போது தப்பா பேச அறிவிக்கிறது யாரு? என்னுடைய கோயில்களா, என்னுடைய மசூதிகளா, என்னுடைய சர்ச்சுகளா, அல்லது மாபெரும் புண்ணியஸ்தலமாக புண்ணியத்தை மட்டுமே நீங்கள் விரும்ப வேண்டும் என்று தவறு செய்யும் போதெல்லாம் அந்த புண்ணியம் கெட்டுவிடக்கூடாது என்று அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் இந்த புண்ணியஸ்தலத்தில் தங்கியிருக்கக்கூடிய அந்த அழகான இறையாற்றல் மிக்க படைக்கும் சக்தி வேண்டுமா? கற்பனையாக உருவாக்கிவிட்டு கட்டிடங்களை கட்டி வைத்துக் கொண்டு, இது இன்னார் கட்டிடம், இது இந்த மதத்தை சார்ந்த கட்டிடம், இது இந்த மதத்தை சார்ந்த கட்டிடம், இங்குதான் அல்லாஹ்வும் ஜீசஸும் பெருமானும் இருக்கின்றார்கள் என்று கூறும்பொழுது எந்த அளவுக்கு நாம் வடிகட்டிவிட்டோம், வடிகட்டப்பட்டுவிட்டோம் என்பதை அறிவிக்கிறோம். உள்ளத்தை விட்டு வெளியேறிவிட்டால் அது வெறும் கூடாக மாறிவிடும். அந்த உள்ளம் பேய்கூடமாக மாறிவிடும். அங்குதான் உங்களுக்கு அவ்வளவு பயமும் கவலையும். இப்பொழுதும் பேய்கள் அங்கு நலமாறிக் கொண்டிருக்கின்றன. ஓரளவுக்கு நாளைய வாழ்க்கை பற்றிய கவலையும் பயமும் அங்கு குடிகொண்டிருக்கின்றது. பேய்கூடங்களாக மாறுவதற்கு முன்பாக உங்களுடைய இருதயத்தை பயமும் கவலையும் கவ்வுவதற்கு முன்பாக இன்று நீங்கள் உங்களை உங்களுடைய இறைவன் பக்கம் திருப்புங்கள். இறை ஆற்றலின் பக்கம் திருப்பங்கள். இறைவன் என்பது இறைவன் ஒரு பொருள், பொருள் உருவம் என்று எண்ணாதீர்கள். ஆற்றல், அவனுடைய ஆற்றல் உங்களிடம் இன்னமும் இருக்கின்றது. அநியாயமாக மற்றவர்களை பற்றி நீங்கள் தீர்ப்பு செய்யாதீர்கள். உள்ளத்தில் தீர்ப்பு செய்து கொண்டு முகம் திருப்பாதீர்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய மிக கெட்ட குணம் அது மட்டும்தான். உங்களிடம் இருக்கின்ற சொல்லும்போது என்னையும் சேர்த்துத்தான் கூறுகின்றேன். ஏனென்றால் அதனை உணர்ந்து தெரிந்து கொள்வதன் காரணமாக உள்ள ஆற்றலில் அதனுடைய அந்த ஆற்றல் எனக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் என்னுடைய தேவைகளை கொண்டு அவர்கள் சுகமாக வேண்டும் என்று விரும்பும்போது அங்கு சுகமாகின்றது. அந்த கெட்ட குணங்கள் நீங்க இறை சக்திகள் பதிவுகின்றன. அவர்களுடைய உள்ளம் அந்த நேரத்தில் வளம் பெறும் பொழுது அவர்களுடைய அந்த உயிரோட்டம் உள்ள சக்தி அவர்களுடைய நோய்களில் இருந்து அவளை விடுவிக்கின்றது. இது அவர்களுக்கான அத்தாட்சி. எண்ணத்தின் மீது நீங்கள் உறுதியாக இருங்கள். அந்த எண்ணத்தில் நீங்கள் சிதறும் பொழுது சிதறுகின்றீர்கள் என்பதை அறிவிப்பான் உங்களுடைய இறைவன். உள்ளத்தை விட்டு கோயில்களுக்கோ மசூதிகளுக்கோ சர்ச்சைகளுக்கோ என்று மனிதர்கள் கட்டிய கட்டிடங்களுக்குள் உங்களுடைய கற்பனைகளை கொண்டு நீங்கள் சென்று விட வேண்டாம். சத்தியம் இங்கு நிலைத்திருக்கின்றது. இங்கு என்னுடைய இறைவன் என்னுடைய இறையாற்றலை பற்றி அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். இதை விட்டு வெளியேறுவதற்கு வழியில்லை. எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இது தோன்றியிருந்தாலும், இந்த வழிமுறை தோன்றியிருந்தாலும், என்னுடைய முன்னோர்களும் என்னுடைய முதலாளிகளும் எவ்வளவுதான் இது சிக்கியிருந்தாலும், அந்த பாதையில் ஒருபோதும் நல்லறிவு கிடைத்த பிறகு நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். இது எனக்கும் என்னுடைய இறைவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அந்தரங்கமான உறவு. இதில் சமுதாயத்திற்கோ பெற்றோர்களுக்கோ எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. உங்களுக்கு நன்மை செய்வதில் நான் ஏதேனும் குறைவைத்தால் கண்டிப்பாக நான் குற்றவாளி. உங்களுடைய உடல் என்ற ஒரு உருவம், அதற்கு என்ன மரியாதை செய்யணுமோ அவ்வளவு உண்டு. ஆனால் உள்ளத்தின் பக்கம் வரும்பொழுது எனக்கும் என் இறைவனுக்கும் இடையே, இறையாற்றலுக்கும் இடையே, நற்குணங்களுக்கும் இடையே எந்த இடையிலும் வர வேண்டாம் என்றால், எதில் எனக்கு அதிகமான நம்பிக்கையும் ஆறுதல் மிக்க அந்த உறுதியான அத்தாட்சியம் கொண்டு நான் என்னை இறைவனை ஏற்றுக்கொண்டேனோ, அந்த ப்ரூஃப், அந்த அத்தாட்சி, அதில் யாரொருவரும் கோணலை ஏற்படுத்த முற்பட்டால் ஒருபோதும் அனுபவிக்காதீர்கள். There cannot be any crookedness in worshipping your godliness in you. Don't worship God, worship the godliness. அந்த நற்குணங்கள், இறை குணங்களின் பக்கம் திரும்புங்கள். இறைவனை என்று ஒரு உருவமாக உங்களுடைய மனதில் வைத்திருக்கின்றீர்கள். இறை குணங்கள் வேண்டும் என்று விரும்புங்கள். அது ஆற்றல் மிக்கது. அந்த குணங்களை பெறும்பொழுது மனம் அமைதி அடைகின்றது. அந்த அமைதியில் உங்களுடைய சுகம் கிடைக்கின்றது. அவசரத்தில் இன்னும் சரியா போகலையே அதிகமாகும். எனக்கு பொறுமை வேண்டும், குறையாளவே. நிச்சயமாக நாம் இப்பொழுது இறைவனுடைய தீர்ப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நன்மைகளுக்குரிய நற்கூலிகளிலும், என்னுடைய கேடுகட்ட குணங்களில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட விளைவின் வேதனைகளிலும் துன்பங்களிலும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். தீமைகளில் தான் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது என்று சைத்தான் கூறுகின்றான். கோபத்தையும் காட்டணும், அப்பதான் வாழ முடியும், அப்பதான் உங்களுக்கு மதிப்பு இருக்குது மரியாதை இருக்குது என்று சைத்தான் கூறுவான். அவ்விதமாக அல்ல, அந்த கோபத்தில் உங்களுடைய நன்றாற்றல் குறைந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு அறிய மாற்றீர்கள். இறைவன் அதற்கு மாறாக நன்மையை கொண்டு வாக்களிக்கின்றான். அமைதி பெறுங்கள், பொறுமையாக இருங்கள். தீர்ப்பு செய்வதில் சிறந்தவன் இறைவன் ஒருவன் தான். யாரொருவரையும் நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் தீர்ப்பு செய்ய வேண்டாம். அப்படி நாம் நிறைய தீர்ப்பு செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், முகம் நோக்குவதில்லை. கடுமையான விரோதியை போன்று நாம் பார்க்கின்றோம். அவர்களுக்கு நீங்கள் நன்மையை விரும்புங்கள், அவர்களுடைய பாவங்களுக்கும் மன்னிப்பு தேடுங்கள். அதற்கு முன்பாக என்னுடைய பாவத்திற்கு நான் மன்னிப்பு தருகின்றேன். தீர்ப்பு செய்வதில் சிறந்தவன் நீ ஒருவன் தான், உள்ளத்தில் இருப்பதை அறிந்தவன் நீ ஒருவன் தான். மனிதர்கள் இல்லை, அவர்கள் செய்யக்கூடிய சில செயல்கள் வந்து உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வெளிப்படையான செயல்களிலிருந்து நான் இவர் தப்பு செய்துவிட்டார் என்று கூறுகின்றேனே தவிர, உள்ளத்தில் அவர் எவ்வளவு வளர்ந்துகின்றார், என்ன சூழ்நிலையில் இந்த மாதிரி நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார் என்பதை நாம் அறிய மாட்டோம். ஒரு பெண் தவறாக இருக்கின்றார் என்றால் தள்ளப்பட்ட சூழ்நிலை, அப்படி அந்த பெண் தவறானவள் இல்லை. ஒரு ஆண் தவறுகின்றான் என்றால் அவன் தள்ளப்பட்ட சூழ்நிலை, அப்படி அவன் தவறுவதில்லை. நான் திருடிவிட்டேன் என்று கூறுகின்றான், ஏன் திருடுகிறாய், வயிற்று பசி. நியாயம் இருக்கிறதா இல்லையா? அந்த வயிற்று பசிக்கு உணவு இருக்கின்றது, அரசாங்கம் உணவை கொடுக்கவில்லை, அது என்னிடம் பணம் கேட்கின்றது, பணம் என்னிடம் இல்லை, நீ உடைக்க வேண்டும் என்று கூறுகின்றது, உடைப்பதற்கு எனக்கு உடலில் தெம்பில்லை, இப்ப என்ன செய்வது? ஆனால் பசி இருக்கிறது. பசியை ஏற்படுத்தியது யார்? பசியை ஏற்படுத்தியது யார்? இறைவன் ஒருவன். ஒவ்வொரு உயிரினமும் அதனது உணவின் பக்கமே. இந்த உணவுக்கு விலை பேசியவன் யார்? கெட்ட மனிதனுடைய இந்த பணத்தை வைத்துக் கொண்டு பணம் கொடுத்தால்தான் உனக்கு உயிர் கொடுப்பேன் என்று உயிருக்கு விலை பேசக்கூடியவன் இல்லையா? அதனை நாமும் அனுமதித்தோம். நம்முடைய கேடு, குணநலக்கேடு, உணவை விலை பேசுவதற்கு அனுமதித்தோம். பசிக்கு விலை பேசுவதை அனுமதித்தோம். அந்த பசிக்கு எவன் உழைப்பை விலை பேசினாலும் காற்றுக்கு கூட விலை பேசத்தான் செய்வான். நாளைக்கு நீ உழைத்தால்தான் எனக்கு காற்று தருவேன் என்று அந்த டெக்னாலஜி வந்துருச்சுன்னு சொன்னா காற்றை போல அடைச்சு வச்சுட்டு விலை பேசப்படுகிற தானே. இந்த மாதிரியான போக்குகள் நிகழக்கூடாது என்றால் உங்களுடைய அரசாங்கங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும், உணவுக்கு விலை பேசாத அரசாங்கம் வேண்டும். எந்த விதமான கோரிக்கையும் உள்ளமென்று கிடையாது. உணவு வகைகளுக்கு எதுவாக இருந்தாலும் சரி, விலை பேசுபவன் மனித இனத்திற்கு பகிரங்கமான விரோதி, தேச விரோதி என்றெல்லாம் சொல்ல தெரியுது. மொழி பக்தி இல்லை என்று சொல்ல தெரிகிறது. உயிருக்கு விரோதியாக இருக்கின்றான் உணவை விலை பேசும் பொழுது, இது தவறு என்று சொல்வதற்கு நமக்கு திறன் இல்லை. யாரொருவனாக இருக்கட்டும், ஒரு குப்பத்தில் ஒரு பிச்சைக்காரனாக இருக்கட்டும், உணவுக்கு விலை பேச மாட்டேன்னு சொன்னா அவனை கொண்டு வந்து பிரைம் மினிஸ்டர் அவை இறைவனுடைய உதவி வரும். பணம் என்ற குப்பை தொட்டி நமக்கு வேண்டாம் என்று இப்பொழுது விரும்புங்கள். இறைவனுடைய ஆற்றல் இங்கு பெருக ஆரம்பிக்கின்றது. இப்பொழுது எத்தனையோ முறை விலைவாசி ஏறிவிட்டது என்று கூறும்பொழுது கதறும்பொழுது நீங்கள் உணவை கேட்டிருந்ததற்காக வேண்டி அதை தொடர்ந்து சில மாதங்களுக்குள்ளாகவே சில வாரங்களுக்குள்ளாகவே உணவு விலை சரிந்து விட்டது என்று கேள்விப்பட்டது இல்லையா? விளைச்சல்கள் அமோகமாகின்றன. இது விளைச்சல்களை அமோகமாக்குபவர்கள் விவசாயிகளால் அதை நெருக்கி பிடித்துக் கொண்டு பதுக்கி வைத்துக் கொண்டு விற்பவர்கள் எனக்கு காசு என்பதற்காக வேண்டி வெளிப்படையாக அவர்கள் பதுக்கி வைத்துக் கொண்டு பொய்யாக எனக்கு இல்லை என்று கூறக்கூடிய பிறகு அதனை பதுக்கி வைத்துக் கொண்டு அதிக விலை விற்பவர்கள் இவர்களால் மகசூலை அதிகப்படுத்துவார்கள். அப்படி என்றால் விலைவாசி குறைந்ததற்கு யார் காரணம்? மடையும் செய்யவில்லை, விலைவாசி குறைந்து விட்டது, காரணம் விளைச்சல்கள் அமோகமாகிவிட்டது. நாம் அறிய வேண்டும். நீங்கள் உணவை மட்டும் விரும்புங்கள், எங்கு பார்த்தாலும் பழங்களும் காய்கறிகளும் தானியங்களும் உங்கள் கால்களுக்கு கீழே இளையும், அதனை எவனும் விலை பேச முடியாது. எப்பொழுது உணவுக்கு விலை இல்லையோ எவனுக்கும் நாம் வேலை செய்ய வேண்டிய அவசியமில்லை. சுகமான வாழ்க்கையில் இந்த பூமியில் ஒரு விருந்தினனாக நீங்கள் அவதரித்தீர்கள் தவிர உடைக்கும் ஒரு அடிமையாக நீங்கள் அவதரிக்கவில்லை. ஆனால் நாம் அடிமையாக்கப்பட்டு விட்டோம். இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கற்பித்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இது சைத்தானுடைய வேலை. அதுவரையில் நாம் எதனை ஏற்றுக்கொண்டோமோ அதனை பொறுமையோடு நீங்கள் உங்களுடைய உழைப்பை கொண்டு நீங்கள் பணம் சம்பாதித்து உணவை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் இன்று முதலாக. ஆனால் வெறுத்த நிலையில் இது வேண்டாம் என்று அந்த இறை சக்தி உங்களுக்காக, உணவை கொடுக்கக்கூடிய இறை சக்தி உங்களுக்காக வர இருக்கின்றது. அதனை நீங்கள் பாழைக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய இருதயத்தில் நற்குணங்கள் இப்பொழுது போதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த நற்குணங்கள் புதுப்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இன்னமும் நான் மறந்துவிட்ட அந்த நற்குணங்கள் நினைவூட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இது இறை வழிபாடு, இது இறை சிந்தனை, இது இறை தியானம். எவற்றையெல்லாம் நான் தவறவிட்டேனோ மறந்துவிட்டேனோ மீண்டும் நினைவு கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய இறைவன் மிக திரும்புங்கள். என் இறைவனை நான் எவற்றையெல்லாம் கேட்டுக்கொண்டேனோ அவற்றை நான் மறந்துவிடக்கூடாது இறைவனை என்று கேளுங்கள். உன்னிடம் நான் பொறுப்பேற்படுத்துகின்றேன், நிச்சயமாக நான் இதை சத்தியம் என்று ஏற்றுக்கொண்டேன். எனினும் நான் என்னுடைய உலக வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது மீண்டும் அதே மனதுகளால் நான் இந்த சத்தியத்தை மறக்க வேண்டும் என்றெல்லாம், ஆனால் நான் உன்னிடம் பொறுப்பேற்படுத்திவிட்டேன், நீ மறப்போன்றில்லை. பிரார்த்தனைகளை அங்கீகரிப்போம் நீ ஒருவன் தான், ஏற்றுக்கொள்வாயாக முழுமையாக. நான் பிறகு எப்படி வாழ்கின்றேன் என்பதை பற்றி குற்றம் பிடிக்காதே என்று நான் உடம்பு ஒப்படைத்து விட்டேன். நிச்சயமாக தன் மீது பொறுப்பேற்படுத்துவதை இறைவன் நேசிக்கின்றான். பொறுப்பேற்படுத்துவது என்றால் என்ன? என் இறைவனிடம் நான் பிரார்த்திக்கின்றேன், எனக்கு இது வேண்டும் என்று. ஏன் இறைவனிடம் திரும்பினேன்? எனக்கு அதற்கு நாதி இல்லை, சத்தியம் இல்லை. நீதான் சத்தியம் மிக்கவன், ஆற்றல் மிக்கவன். உனக்கு நிகராக ஆற்றல் கலை முக்கியம் கிடையாது, உனக்கு நிகராக சத்தியம் மிக்கவன் கிடையாது. நீயே அனைத்தையும் படைப்பவன், பரிபாலனம் செய்பவன், போஷிப்பவன், அனைத்தும் நீயே. ஏற்றுக்கொண்டேன், உன்னிடம் ஒப்படைக்கின்றேன். அவனிடம் ஒப்படைத்த பிறகு பிரார்த்தனை என்பது அவனிடம் ஒப்படைப்பது, அதன் பிறகு நானும் செய்யப்போகின்றேன் என்று கூறும்பொழுதுதான் இறைவன் காத்திருக்கின்றான், முழுமையாக ஒப்படைத்தீர்கள், அதை கொண்டு நான் உங்களுக்காக வாக்களித்தேன், நிச்சயமாக வாக்குறுதி மேலமாட்டேன் என்று. முழுமையாக ஒப்படைப்பவர்களுக்கு இறைவனிடமிருந்துள்ள பாக்கியம் என்று. யார் ஒப்படைத்துவிட்டு தானும் செய்வேன் என்று நினைக்கிறார்களோ இறைவன் பொறுமையோடு காத்திருக்கின்றான். நீங்கள் அதை முடித்துவிட்டு திரும்புங்கள். நீங்கள் என்னிடம் சமர்ப்பித்தது இருக்கின்றது, உங்களுடைய காரியங்களாக நீங்கள் எதனை மேற்கொண்டிருக்கின்றீர்கள், என்ன ஒப்படைத்த பிறகு உங்களிடமும் பொறுப்பிருக்கிறது என்று, உங்களுக்கும் அந்த ஆற்றல் இருக்கிறது என்று எப்படி நீங்கள் கண்டு வருகின்றீர்களோ, என்னிடம் ஒப்படைத்த பிறகு கடுமையாற்றி இருக்கின்றீர்களோ, நீங்கள் உங்களுடைய போக்கில் ஈடுபடுவதற்கு முன்பாக அறிந்து கொள்ளுங்கள். ஒப்படைத்த உங்களுடைய இறைவன் ஒப்படைத்த பிரார்த்தனை அவனுடைய வாக்குறுதி உண்மையாக ஏற்றுக்கொண்டால் அவன் உங்களுக்காக நிச்சயமாக தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி தருவான் என்ற அந்த நம்பிக்கையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அவன் வாக்குறுதி மீறாதவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவனை இழிவுபடுத்தும் விதமாக எனக்கும் சக்தி இருக்கின்றது, அதே இறை சக்தி இருக்கின்றது. அவனையும் ஒப்படைத்துவிட்டேன், அவன் செய்வதை செய்யட்டும், நான் செய்வதை செய்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறும்பொழுதுதான் நமக்காக இறைவன் காத்திருக்கின்றான். அதிலும் தோல்வியிற்று முடிந்து நீங்கள் தோல்வடையும் பொழுது முழுமையாக என்று பக்கம் திரும்புங்கள் என்று. ஏன் இறைவனிடமிருந்து நமக்கு நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலில்லை என்பதற்கு இவையெல்லாம் ஆதாரங்கள், சத்தியமான ஆதாரங்கள். ஒப்படைத்த பிறகு நானும் முயற்சிக்கின்றேன், எனக்கு கடுமையான வியாதி இருக்கின்றது, இறைவனிடம் ஒப்படைத்தாகிவிட்டது, டாக்டர்களும் எனக்கு கவனிப்பார்கள். டாக்டர்களும் இறைவன் ஒருவன் தான். இறைவன் உணவை கொண்டவர்களை காப்பாற்றுவான், டாக்டர்கள் மருந்துகளை கொண்டு வந்தவர்களை அடிப்பார்கள் என்று தெரிந்த பிறகும் ஒரு மருந்துக்கு 10 விதமான பக்க விளைவுகள், புது நோய்கள் உருவாக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் பொழுது என்னுடைய பழைய நிலைகளையும் என்னுடைய பழைய நோய்களையும் சேர்த்து இந்த புது நோய்கள் எனக்கு குணமாக்கும் என்று எண்ணுகின்றோமே, எந்த விதத்தில் நியாயம்? சத்தியத்தை தவறுவதன் காரணமாக சுத்தமாக சிந்தித்து உணர்ந்து தெளிவடையக்கூடிய அந்த எண்ணம் பால் போய்விட்டது. இனி நாம் நல்லதை பார்த்தால் கெட்டது என்போம், கெட்டதை பார்த்தால் நல்லது என்போம். தீமைகள் இன்றைய வாழ்க்கை இருக்கிறது என்று கடைசி நேரத்தில் டாக்டர்கள் கைவிரிக்கும் பொழுது இறைவனே என்று நீங்கள் அழைப்பீர்கள். நிச்சயமாக அந்த நேரத்திலும் என்னை சுகமாக்கின்றான் குறைகளை தேடின் பாவத்தை மன்னிப்பாயாக என்று கூற முடியாது. என்னை சுகமாக்கி கொடு, என்னை சுகமாக்கி கொடு, எனக்கு வாழ்க்கையை கொடு என்று கேட்பீர்கள். அவ்விதமாக அல்ல. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பெரும்பகுதியை நீங்கள் கடந்து உங்களுக்கு இறைவன் படுத்தக்கூடிய அழகான நன்மைகளை எல்லாம் உங்களுடைய முதுகுப்புறகமாக வீசி எழுந்து விட்டீர்கள். இப்பொழுது தேடி கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டம். நான் நீங்கள் உயிரோடு வாழ வேண்டும் என்று சொன்ன அந்த நம்பிக்கையும் இழந்து விட்டீர்கள். அந்த நம்பிக்கை இருக்கும் வரையில் நிச்சயமாக நான் கொடுத்த அந்த வாக்குக்கு நீங்கள் நம்பும் பொழுது கண்டிப்பாக என்னுடையமிருந்து உதவி வரும். ஆனால் முற்றிலுமாக டாக்டர்களிடம் சென்று நம்பிக்கையை இழந்து விட்ட பிறகு, நான் இனி பிழைக்க மாட்டேன் என்ற எண்ணம் அங்கு வந்த பிறகு, இப்பொழுது என்னை காப்பாற்ற என்று கூறும் பொழுது இதன் கூறுகின்றான், நான் கொடுத்த அந்த வாக்கு எங்கேன்? சுகமாக வேண்டும் என்று நான் கொடுத்தது இல்லையே. இப்பொழுது டாக்டர்களுடைய எண்ணம் மேலோங்கிவிட்டது, நான் பிழைக்க மாட்டேன் என்று. நான் சுகமாக வேண்டேன் என்று கூறினேன், நான் பிழைக்க மாட்டேன் என்று சைத்தான்களுடைய வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டேன். இப்பொழுது நீங்கள் என் திரும்புகின்றீர்கள். அவ்விதமாக இல்லை. அந்த எண்ணத்தை நீங்கள் விட்டு உங்களுடைய நான் முதன்மையாக கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு வாக்குறுதியை கொண்டு என்னை திரும்புங்கள். அதற்கு திறன் இருக்குமா என்று கேட்டால் அந்த நிலைப்பாட்டில் நமக்கு திறன் இருக்காது, இறைவனிடம் உதவியும் இருக்காது. நான் இறைவனிடம் வேண்டினேன், கத்தினேன், கதறினேன், அழுது புரண்டேன், எனக்கு செய்து சாய்க்கவில்லை. அவ்விதமாக அல்ல. அங்கும் நீங்கள் இறைவனை நிந்திக்கின்றீர்கள். இறைவன் கூறுகின்றான், என்னுடைய வாக்கு அங்கு இல்லை, அவ்வளவையும் டாக்டர்களிடம் சென்று கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையை முற்றிலுமாக, நான் கொடுத்த நம்பிக்கையை முற்றிலுமாக இருந்து, அவர்கள் சொன்ன வார்த்தையை நீ பிழைக்க மாட்டாய், 6 மாதம் தான் உயிர் வாழ்வாய், 3 மாதம் தான் உயிர் வாழ்வாய் என்று சொன்ன அந்த சொல்லை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்று மறுகின்றீர்கள். என்ன நியாயங்களை மறுக்கிறது என்று மறுவதற்கு என்று கேட்டால் நம்முடைய பதில் என்ன? நிச்சயமாக இறைவன் நீதிமான்களையும் நியாயவான்களையும் நேசிக்கின்றான். அக்கிரமக்காரர்களையும் அநியாயக்காரர்களையும் நிச்சயமாக நேசிப்பதில்லை. எப்பொழுது நான் என்னை இறைவனிடம் கேட்டு பிறகு அந்த நன்மைகளில் இல்லை என்று நான் என்னுடைய மரணத்தை தருகின்றேனோ, அக்கிரமக்காரர்களாகவே வாழ்ந்து மரணத்தை நான் தருகிறோம். உயிர் பிழைக்க முடியாது என்று தெரிந்த பிறகு ஆரம்பமே தெரியும், உயிர் என்பது யார் கையில் இருக்கிறது என்பது தெரியும். அதன் பின்னரும் டாக்டர்கள் தான் உயிரை காப்பாற்றுவார்கள் என்று எண்ணுகின்றோமே, எந்த அடிப்படை, என்ன ஆதாரம் இருக்கின்றது? டாக்டர்கள் உயிரை காப்பாற்றுவார்கள் என்று சொல்வதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? ஒரு சிறு துளியளவு ஆதாரம் இருக்கிறதா டாக்டர் உயிரை காப்பாற்ற என்று சொல்வதற்கு? அதற்கு முன்பாக அவர்கள் உயிரை படைக்கட்டும், உயிரை பற்றி அவர்கள் என்ன அறிந்திருக்கிறார் என்பதை காட்டட்டும். அந்த உயிரை கொண்டு ஒரு கொசுவை அவர்கள் உயிர்ப்பிக்கட்டும், ஒரு ஈயை அவர்கள் உயிர்ப்பிக்கட்டும், பிறகு மனிதர்களை உயிர்ப்பிப்பார்கள் என்று பார்க்கலாம். நாய்கள் பன்றிகள் கதைகள் எல்லாம் சுற்றி கொண்டிருக்கின்றன, அவற்றுக்கு உயிர் கொடுக்கட்டும், பிறகு மனிதர்களிடம் வாழ்க்கை. உயிரை காப்பாற்றுவார்கள் என்று போகின்றோம், அங்கு உன் உயிரை காப்பாற்றுவன் நான் இல்லை, எழுதி கொடு என்று எழுதி வாங்கின்றார்கள், அப்பொழுது கூட அறிவில்லை. நானும் வாக்களித்தேன் சேட்டான் கூறுகின்றான், ஆனால் என்னுடைய வாக்குகளை மாற்றி விட்டேன். இறைவனும் வாக்களித்திருந்தான், அது உண்மையானது, அதனை நான் மறக்கும்படி செய்யவில்லை. நீங்கள் மறந்து விட்டீர்கள், அப்பொழுது நான் அடைத்தேன், நீ என்னிடம் வாயன். உங்களுக்கான தீர்ப்பு கூறப்பெற்றதும், உங்களுடைய முடிவு தான் என்று கூறப்பட்டதும், நிச்சயமாக சேட்டான் கூறுவான், நான் உங்களுக்கு வாக்களித்தேன். இறைவனும் வாக்களித்திருந்தான், சத்தியமானது, நானும் வாக்களித்தேன், நான் மாறு செய்து விட்டேன். இதை நீங்கள் அறிந்திருந்தும் நீங்கள் என்னை பின்பற்றினீர்கள். அத்தியாயம் 14:22 தீர்ப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் இப்பொழுது. அத்தியாயம் 14:22 தீர்ப்பு கூறப்பெற்றதும், நீ இறந்து விடுவாய் என்று தீர்ப்பு கூறப்பெற்றதும், இன்னும் 6 மாதம் தான் வாழ்வாய், 3 மாதம் தான் வாழ்வாய் என்று தீர்ப்பு கூறப்பெற்றதும், யாரிடமிருந்து? உங்களுடைய தெய்வங்களாக நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க, அந்த டாக்டர்களிடமிருந்து தீர்ப்பு கூறப்பட்டு விட்டது. ஆனால் நீங்கள் அவர்கள் சென்றதற்கு காரணம், இத்தனை வருடங்களும் அவர்கள் சென்றதற்கு காரணம், இவர்கள் உயிர் பிழைக்க செய்வார்கள் என்று. இறுதியாக அவருடைய தீர்ப்பு, நீ சத்துவிடுவாய். அப்பொழுதும் இன்னமும் இருக்கின்றது, நான் உயிர் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணம், இவர் பிழைக்க வைப்பார் என்ற எண்ணம் என்று வேறொன்று கிடக்கின்றது. இந்த வார்த்தை சொல்லும் பொழுது அதிர்ச்சியாகிறது. அந்த அதிர்ச்சியில் அந்த கெட்ட சக்தியினுடைய மாபெரும் ஆற்றல் அந்த நிமிடமே உயிர் போய்விடும். அதுக்காக டாக்டர் வந்து, உங்களுடைய அப்பா எங்க, உங்களுடைய அம்மா எங்க, இது அதிர்ச்சி மிக்க விஷயம், நீங்கள் வெளியே போயிருங்க, நான் தனியாக பேசணும், எப்படிப்பட்ட ஆற்றல், கெட்ட ஆற்றலை நான் பிரயோகிக்கப் போகின்றேன் என்று தெரிந்துதானே இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது. ஆற்றல் என்பது குணங்கள் என்று தெரிய வேண்டும். அமைதிக்கும் அதிர்ச்சிக்கும் இடையே உங்களுடைய உயிர் எதிர் வாடும், எதிர் அடங்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உயிர் வாழ்க்கை வேண்டுமென்றால் உள்ளத்தின் அமைதியின் பக்கம் திரும்புங்கள். அந்த அமைதி அளிப்பவன், சாந்தி மிக்கவன் உங்களுடைய இறைவன், உங்களுடைய உள்ளத்தின் இறைவன், குணநலன்களின் இறைவன். அந்த குணநலன்களுக்கு உருவங்கள் கிடையாது என்பதை அறியுங்கள். மாபெரும் ஆற்றல், சக்தி, நம்பிக்கை, நம்பிக்கைக்கு ஒரு உருவமா? இல்லை. நம்பிக்கை என்பது அழகான உணர்வு, சமாதானத்தையும் சாந்தத்தையும் கொடுக்கக்கூடிய உணர்வு. அந்த உணர்வில் உங்களுடைய உயிர் ஆற்றல், உயிர் என்பது வெறும் உயிர் அல்ல, ஒட்டி கொண்டுக்கூடிய உயிர் அல்ல, ஆற்றல், உயிர் ஆற்றல் அதற்கு பெயர். அந்த உயிர் ஆற்றல் உங்களையும், உங்களை சார்ந்தவர்களையும், உங்களுடைய சமூகத்தையும், உங்களுடைய சூழ்நிலைகளையும் இயக்கக்கூடியது உங்களுக்கு ஆதரவாக. எப்படி நாம் தீர்மானிக்கின்றோம்? மனிதர்களிடம் பேசுவதை நிறுத்துங்கள். முதலில் புத்தகங்களை படித்துக்கொண்டு புத்தக பிடுக்களாக ஆகிவிடாதீர்கள். சிந்தனையின் புத்தகத்தை திருப்பங்கள். 4 குணங்களைக் கொண்டு நீங்கள் மனிதர்களாக உயருங்கள். டோன்ட் பி எ புக்வர்ம். புத்தகத்தை படித்து நாசமானது போதும், சிந்தனையை உபயோகப்படுத்தி சத்தியத்தைக் கொண்டு நிலைப்படுத்திக் கொண்டு மனிதர்களாக வாழ்ந்து வாருங்கள். இறைவனுடைய ஆற்றலோடு, அவனுடைய நெருக்கத்தோடு, அவனுடைய அனுகிரகத்தோடு வாழ்ந்து வாருங்கள். மனிதர்களை பின்பற்றி ஊருக்கு கிளம்பிப்போக நானும் படித்து விட்டேன். தன் கற்பனையெல்லாம் எழுத வேண்டியது, புக்கில் எழுத வேண்டியது, அதுக்கப்புறம் அதை ஃபார்மேட் பண்ணி வச்சுட்டு அது பெரிய நாலேஜ் போயிடுது. அவ்வளவுமே தியரி, எல்லாமே வெறும் கற்பனைகள், அனுமானங்கள். இதை புத்தகங்கள் என்று கண்டவனுடைய அனுமானங்களை எல்லாம், கற்பனைகளை எல்லாம் படித்து வைத்துக் கொண்டு நான் படித்தவன் என்று கூறுகின்றோம். பாட்டனிய ஜுவாலஜி தான் இருக்குது, யாருக்காவது ஒரு பைசா குறைந்திருக்கும் அதை படிச்சு. கெமிஸ்ட்ரி இருக்குது, அதில் உயிர் இருக்க, உயிரை அடிக்கக்கூடிய சக்தி இருக்கும். நான் படித்து விட்டேன். கணக்கு போட்டு கணக்கு போட்டு நான் கணித மேதை. உங்களுக்கு கணக்கு இல்லாமல் வேணுமா? உங்களுடைய வாழ்க்கையினுடைய நன்மைகள் கணக்கு போட்டு வேணுமா? என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மாதமும் பட்ஜெட் இல்லாத வாழ்க்கை வேணுமா? கணக்கு போட்டு பட்ஜெட் உள்ள வாழ்க்கை வேணுமா? இந்த கணக்கு எந்த மனுஷனுக்கு வேணும்? மனுஷனாக இருந்தால் விசாலமாக இருக்கணும், கணக்கு இல்லாமல் இருக்கணும், எல்லை இல்லாமல் இருக்கணும், அந்த ஆற்றல் அப்படி இருக்கணும். ஆற்றல்னா கணக்கு போட்டால் வரல உங்களுக்கு? மன்னிப்புக்குன்னு ஒரு எல்லை இருக்குதா? சுகத்துக்கு ஒரு எல்லை இருக்குதா? கணித மேதை அதுக்கு ஒரு புகழாரம். மனிதர்களுடைய அப்பளவும் சேத்தான்களுடைய கற்று அறிவு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இறை உணர்வோடு நீங்கள் வாழ்ந்து வாருங்கள். அந்த இறை உணர்வு கைவிட்டுவிட வேண்டாம். எவ்வளவு படித்திருந்தாலும் சரி, அந்த படிப்பு அவ்வளவும் என் சிறப்பு என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மகுடமாக இருக்கக்கூடியது என்னுடைய இதய திருக்குறளின் நற்குணங்கள், இறை குணங்கள், இறை சாட்சியின் மிக்க அந்த குணங்கள், அந்த ஆற்றல் வேண்டும் என்று விரும்புங்கள். பணிவை மேற்கொள்ளுங்கள். சத்தியத்தோடு வாழ்ந்து இன்று முதலாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய உச்சத்தை நீங்கள் கடந்து விடுங்கள். காலத்தை கடந்து விடுங்கள். எதில் உங்கள் இறைவன் உங்களுக்கு அமைத்தானோ சுகம் வேண்டும் என்று சுகம் அடைந்து விட்டதாக. ஏனென்றால் அவன் தன் வாக்குகள் மாறுவதில்லை. அதை விட்டுவிட்டு மனிதர்களுடைய பாதை எதை தேர்ந்தெடுத்தாலும் சரி, கெட்ட சகுனங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டு விட்டது. இப்பொழுது இறைவன் அறிவிக்கின்றான், உங்களுக்கு தீர்ப்பு கூறப்பட்டு விட்டது. மனிதர்கள் மூலமாக யாரை எனக்கு பதிலாக எடுத்துக்கொண்டீர்களோ, இணையாக எடுத்துக்கொண்டீர்களோ, அவர்கள் கூறுகின்றார்கள், நீ இறந்துவிடுவாய் என்று. உங்களுடைய நம்பிக்கை ஒட்டுமொத்தமாக அதிர்ச்சியில் பாழடைந்து விட்டது, போய்விட்டது. நான் கொடுத்த நம்பிக்கை அடித்து வெற்றிகள் சுத்தமாக ஒரு அனுபவம் கூட ஒட்டி கொண்டிருக்கவில்லை. அதிர்ச்சி அதை காட்டுகின்றது. இனி நீங்கள் என்ன திரும்பக்கூடாது. அந்த வேதனையில் வாழ்ந்து வாருங்கள். இப்பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் இறைவனை நம்பிக்கொள்ளுங்கள், இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். டாக்டர் கூறுகின்றார்கள், அவ்விதமாக அல்ல, நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் கால்களை விட வேண்டும். இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. முடியாது என்று சொன்ன பிறகு முடிந்தவரை காப்பாற்றுங்கள், உங்களே நம்பி வந்துவிட்டோம். கடவுள் இல்லை, முடிந்து விட்டது. அதிர்ச்சியின் காரணமாக சுத்தமாக எப்பொழுது அவன் கொடுத்த ஒரு வாக்கு மாபெரும் மாற்ற நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அந்த இடைச்செறியை நீங்கள் தவறவிட்டீர்களோ, முடிந்து விட்டது. அதிர்ச்சியில் ஆவதற்கு முன்பாக கவலையும் பயம் நீக்கிக் கொள்ளுங்கள். கவலை இந்த உச்சகட்டம், பயம் பயத்துடைய உச்சகட்டம் அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சி வருவதற்கு முன்பாக கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கொண்டிருக்கிற கவலையும் பயத்தையும் நீக்குங்கள். என் இறைவனே அமைதி வேண்டும், ஆறுதல் மிக்க அமைதி வேண்டும். உன்னுடைய ஞானங்களைக் கொண்டு எனக்கு சத்தியமான ஆதாரத்தை கொண்டு நம்பிக்கை கொள்ளக்கூடிய அந்த ஆதாரத்தை எனக்கு காட்டுவாயாக. மாபெரும் பொக்கிஷமாக இருக்கக்கூடிய அந்த ஆதாரத்தை நான் ஏற்றுக்கொள்வேன். என் இறைவனை என்னை கைவிட்டுள்ளதை என்று இப்பொழுது திரும்ப வேண்டும். உங்களுடைய இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அவன் கூறுகின்றான், இறைவன் உங்களுக்கு சுகமாக வேண்டும், வாட வேண்டும் என்று வாக்களித்தான். 14:22 அது உண்மை. நானும் வாக்களித்தேன், நான் உன்னை உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று. எனக்கு உயிரை பற்றி தெரியாது, நான் உன்னை ஏமாற்றினேன். நான் உன்னை அடைத்தேன், நீ என்னை பின்பற்றினாய். இதை தவிர உன் மீது எனக்கு எந்த அதிகாரமும் இருந்ததில்லை. எனவே இன்று என்னை நீ கோபித்துக் கொள்வதை உன்னை நீ நிந்திக் கொள்வதுதான் நிந்தித்துக் கொள்வதுதான் உனக்கு நடந்தது என்றெல்லாம் அன்று நாம் சொல்வோம், என் புத்தி உன்னை நம்புறேன்னே, என் புத்தி சிறப்பு அளிக்கும்னு கேட்டு அணிகளிப்பேன். அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இன்றும் என்றும் எப்பொழுதும். அந்த நிலை வருவதற்கு முன்பாக மனிதர்களை விட்டு விலகுங்கள். மனிதர்களுடைய அறிவு அவ்வளவும் சேத்தான்களுடைய அறிவு, எதுவாக இருக்கட்டும் அவ்வளவும் சேத்தான்களுடைய அறிவு. இறைவனுடைய வாக்கு சத்தியமானது, நான் உங்களுக்காக படைப்பேன், உங்களுடைய உயிரை நான் படைப்பேன், புதுப்பிப்பேன், உயிர்ப்பிப்பேன், கவலையை நீக்குவேன், பயத்தை நீக்குவேன். மனம் என்ற அடிப்படையில் தான் நீங்கள் மனிதர்கள். மற்ற மிருகங்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் உங்களுக்குடைய இருக்கக்கூடிய ஒரே தொடர்பு மனம் என்பது, ஒரே வித்தியாசம் மனம். உங்களிடம் இருப்பது மற்ற எந்த உயிரினங்களுக்கும் கிடையாது. எனவே நீங்கள் மனதை கொண்டு என்னை அடைய முடியும். எனவே நீங்கள் உலக உயர்ந்த படைப்புகளில் உள்ளவர்கள், படைப்பினர்களிலேயே. இறைவன் இந்த வாக்குறுதியின் மீது இன்று நாம் ஏற்றிருக்க வேண்டும். இப்பொழுது கூறுகின்றான், நீ என்னை காப்பாற்றுவதில்லை, நான் உன்னை காப்பாற்றுவதில்லை, உயிரெல்லாம் இறைவனிடம் இருக்கின்றது, அவனுடைய சித்தம் என்று நீங்கள் வெளியேறுங்கள் என்று ஹாஸ்பிட்டல்களை விட்டு வெளியேற்றப்படுவோம். அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் யாரும் இல்லை. நோவினை மிக்க வேதனை உண்டு. இன்று நாம் அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டி என்னுடைய இறைவனிடம் ஒவ்வொருவரும் தனித்தனியே முறையே ஆவலியர்களுக்கும் திரும்புங்கள். மனதை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். வெறுப்பு வேண்டாம், கோபம் வேண்டாம், ஆத்திரம் வேண்டாம், மற்ற மனிதர்களுடைய குரோதங்கள் வேண்டாம், நீக்கிக் கொள்ளுங்கள். சுகமாக வாழ வேண்டும் என்றால் இதை விட்டால் வழியில்லை. இந்த இறை குணங்கள் அனைத்தும் உருவம் அல்ல, உங்களுடைய உணர்வுகள். உணர்வுகள் என்ன அல்லவை? இன்று நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் வைத்து பூஜிக்க வேண்டும். இந்த நிலைமை நாம் இன்று முதலாக கடைபிடிக்க இருக்கின்றோம். உள்ளத்தில் தெய்வ இல்லமாகவும் அந்த உள்ளத்திற்குரிய இறை சக்தியை காட்டினர். ஆல்வேஸ் பி ப்ரேயர்ஃபுல், டோன்ட் ப்ரே வித் யுவர் பிசிக்கல் ஃபார்ம், பி ப்ரேயர்ஃபுல் மென்டலி. உங்களுடைய மனசாட்சியத்தின் பக்கம் திரும்பி அது இருக்கக்கூடிய சத்தியத்தின் பக்கம் நினைவாற்றுங்கள். உங்களுடைய இறை உங்களை கண்காணிப்பாக இருக்கின்றான். இன்று முதலாக எந்த நோயும் கிடையாது. ஒருபோதும் தீமைகளை உங்களுடைய நன்மைகளுக்குரிய ஆக்கிக் கொள்ளுங்கள். மாபெரும் இடையாற்றல் சுகமாகுங்கள் என்ற அந்த ஒன்றின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கைக்கு நிகரான ஒரு ஆற்றல் கிடையாது. எப்படி கோபம் உங்களை அடிக்குமோ அதுக்குள் ஆற்றப்படுகின்றதோ நன்மை உங்களை சிறப்பாக வைக்கும். கோபத்துக்கு நேர் விரோதமான குணம், நேர் அழகானதும் விரோதமானதும் குணம் அமைதியும் பொறுமையும். இந்த பொறுமையும் அமைதியும் உங்களை இரண்டும் கேளுங்கள் வேண்டும் என்று என்று முதலாக சுகமான வாழ்க்கையின் பக்கம் இறைவன் உங்களை திருப்பற்றும். நம் இறைவன் நம்முடைய வாழ்க்கை முற்றுமுற்றுமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் போதுமானவன்.